ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்பு இதயங்களே, நவம்பர் மாதம் இறந்தோரை அடிக்கடி நினைவு கூறும் ஒரு மாதம். கல்லறைகளுக்கு செல்லுதல், இறந்தோருக்கான திருப்பலிகள் என்று பல அர்த்தமுள்ள செயல்களில் நாம் ஈடுபடுகின்றோம். இந்த சூழலில் இன்று நமக்கு தரப்பட்டுள்ள ஞாயிறு வாசகங்கள் பொருத்தமானவைகளாக தெரிகின்றன. வாழ்வு, மரணம், மறுவாழ்வு என்பவைகளை சிந்திக்க நமக்கு நல்லதொரு வாய்ப்பு இது. வீரம் மிகுந்த, விசுவாசம் நிறைந்த ஒரு தாய் அவரது 7 மகன்கள் ஆகியோரை பற்றி 2 மக்கபேயர் நூலின் 7 பிரிவிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் நமக்கு சில பாடங்களை சொல்லித் தருகின்றது. தாங்கள் நம்பும் இறைவனுக்கு முன் துன்பம், மரணம் இவைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை என்று இவர்கள் சாவை சந்திக்க துணிகின்றனர். இவர்களை பொறுத்தவரை மரணம் ஒரு முடிவு அல்ல, மறுவாழ்வை திறக்கும் ஒரு கதவு. இதற்கு நேர்மாறான எண்ணங்கள் கொண்ட சதுசேயர்களை இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கின்றோம். லூக்கா நற்செய்தியின் 20 பிரிவில் இயேசுவை தங்கள் வாதத்திறமையால் மடக்க வந்த சதுசேயர்களுக்கு இவ்வுலகம் மட்டுமே உண்மை, மறுவுலகம் என்பதெல்லாம் மயக்கம் தரும் ஒரு கற்பனை. இந்த மறுவுலகத்தை பற்றி மீண்டும் மீண்டும் கூறி வந்த இயேசுவை மக்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தும் எண்ணத்தோடு இயேசுவிடம் ஒரு புதிரான கேள்வியை எழுப்புகின்றனர் சதுசேயர்கள். இந்த புதிருக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் மறுவாழ்வை குறித்து, அந்த வாழ்வில் நாம் சந்திக்கவிருக்கும் இறைவனை குறித்து அழகான விளக்கங்களை தருகிறார் இயேசு. மறுவாழ்வில் நாம் வானதூதர்களைப் போல் இருப்போம். நமது இறைவன் இறந்தோரின் இறைவன் அல்ல, வாழ்வோரின் இறைவன். இவைகளெல்லாம் இயேசு தரும் அழகான எண்ணங்கள்.
அமைதி
அன்பு நெஞ்சங்களே, உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும், பார்க்கப்போனால் எல்லா உயிரினங்களுக்கும் பிறப்பு இறப்பு என்ற 2 புள்ளிகள் உண்டு. இந்த 2 புள்ளிகளையும் இணைத்து நாம் வரையும் கோலம்தான் நமது வாழ்வு. பல நேரங்களில் நாம் வரையும் இந்த கோலம் அலங்கோலமாக மாறினாலும் அவற்றை அழித்து திருத்தி மீண்டும் மீண்டும் அழகான கோலம் வரைய நமக்கு அழைப்பு வந்த வண்ணம் உள்ளது. இந்த 2 புள்ளிகளில் பிறப்பு என்ற புள்ளி எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். இறப்பு என்ற புள்ளி கட்டாயம் எங்கோ ஓரிடத்தில் இருக்கிறதென்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த புள்ளியை பற்றிய தெளிவு நம்மில் பலருக்கு கிடைப்பதில்லை. அனைவரும் இறப்போம் என்பது நிச்சயம். ஆனால் எப்போது, எங்கே, எப்படி இறப்போம் என்பது பலருக்கு தெரியாது. ஒரு சிலருக்கே இந்த வாய்ப்பு கிடைக்கின்றது. அன்பர்களே, மரணத்தை சந்தித்து திரும்பிய ஒரு சிலரை நான் பார்த்திருக்கின்றேன். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். எனக்கு தெரிந்த ஒரு குரு இந்த ஆண்டு மே மாதம் ரோமையிலிருந்து கனடாவிற்கு விமானத்தில் பறந்து கொண்டிருந்தார். நடுவானில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அவருக்காக அந்த விமானம் நடுவில் ஓரிடத்தில் தரையிறக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இன்னும் 10 நிமிடங்கள் தாமதித்திருந்தால் அவரது உயிர் பிரிந்திருக்கும் என்று மருத்துவர்கள் அவரிடமே சொன்னார்களாம். அவர்கள் அப்படி சொன்னபோது அவருக்குள் ஒரு இனம் புரியாத அமைதி வந்ததென்று அவர் கூறினார். மரணத்தை இவ்வளவு அருகில் பார்த்த பின் வேறு என்ன உள்ளது என்பது அவர் மனதில் எழுந்த எண்ணங்கள். வாழ்வை பற்றிய ஒரு புது கண்ணோட்டம் தான் பெற்றதாக அவர் என்னிடம் சொன்னார். மிக பயங்கரமான ஒரு சாலை விபத்தில் பலமாக அடிபட்டு மரணப் போராட்டம் நிகழ்த்தி வெற்றி கண்ட ஓர் அருள் சகோதரி இன்று அர்த்தமுள்ள பணிகள் செய்து வருவதை நான் அறிவேன். அன்புள்ளங்களே, மரணத்தோடு கை குலுக்கிவிட்டு மீண்டும் வாழும் வரம் பலருக்கு கிடைக்காது. அந்த வரம் கிடைத்தவர்களுக்கு வாழ்க்கை பழையபடி இருக்காது.
உலகு நிரந்தரமா, என் வாழ்வு நிரந்தரமா, உலகு நிரந்தரமா, என் வாழ்வு நிரந்தரமா.
அன்பு நெஞ்சங்களே, இன்னும் ஒரு சிலருக்கு மரணத்திற்கு நாள் குறிக்கப்படுகின்றது. புற்றுநோய் போன்ற உயிர்கொல்லி நோய் பலருக்கு மறுவுலக வாழ்வை தருவதற்கு முன் இந்த உலகத்திலேயே மாறியதொரு புதியதொரு வாழ்வை தந்துள்ளது. இந்த புதிய வாழ்வினால் ஒரு சிலர் அற்புத குணங்களும் பெற்றுள்ளனர். ஒரு சிலர் குணம் பெற முடியவில்லை என்றாலும் மரணத்தை சந்திக்கும் முன் இந்த உலகத்தையும் தங்களை சுற்றி உள்ளவர்களையும் வெகுவாக மாற்றியுள்ளனர். 1984 ஆண்டு கிரெக் ஆண்டர்சன் என்பவருக்கு நுரையீரலில் புற்றுநோய் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அவருக்கு மருத்துவர்கள் அளித்த வாழ்க்கை 30 நாட்களே. அவர்கள் சொன்ன அந்த 30 நாட்கள் முடிந்துவிட்டன. இன்று 25 ஆண்டுகள் கழிந்துவிட்டன. கிரெக் ஆண்டர்சன் இன்று உலகெங்கும் சென்று புற்றுநோயுடன் எப்படி வாழ முடியும், புற்றுநோயை எப்படி வெல்ல முடியும் என்று சொல்லித் தருகின்றார். அவர் எழுதிய பல புத்தகங்களில் 1995 அவர் வெளியிட்ட புத்தகத்தை வாசிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த புத்தகத்தின் தலைப்பு நலமான வாழ்வடைய சிறிதும் பிசகாமல் கடைபிடிக்க வேண்டிய 22 விதிமுறைகள், The 22 Non-Negotiable Laws of Wellness. புற்றுநோய் உள்ளவர்களுக்கென எழுதப்பட்ட இந்த விதிமுறைகள் நம் எல்லாருக்கும் தேவையான விதிமுறைகள். வாழ்வை உற்சாகமாக சந்திக்க வேண்டும் என்று ஆரம்பமாகின்றது முதல் விதிமுறை. தேவையின்றி உடலை புண்படுத்தாதே என்பது ஒரு முக்கிய விதிமுறை. மருத்துவம் வெகுவாக வளர்ந்துள்ள இந்த காலத்தில் எதற்கெடுத்தாலும் அறுவை சிகிச்சையை நாடுவதற்கு எதிராக சொல்லப்பட்ட ஒரு விதிமுறை. உன்னிடம் உள்ளவற்றை வளர்ப்பது உன் கடமை என்கிறது மற்றொரு விதிமுறை. இதே எண்ணத்தை அமெரிக்க எழுத்தாளரும் போதகருமான ஹென்றி வான் டைக் வேறுவிதமாக கூறியுள்ளார். நல்ல குரலுடைய பறவைகள் மட்டுமே பாட வேண்டும் என்று நினைத்தால் காடெல்லாம் மயான அமைதி பெற்றுவிடும். பிறருக்கு ஆற்றும் சேவை மூலம் வாழ்வின் குறிக்கோளை அடைய வேண்டும் என்பது கிரெக் ஆண்டர்சன் கூறும் மற்றொரு விதிமுறை. இந்த விதிமுறையை புகழ்பெற்ற அறிவியலாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பின்வருமாறு கூறியுள்ளார். சமுதாயத்தில் வெற்றி பெறும் மனிதராவதை விட சமுதாயத்திற்கு பயன்படும் மனிதராவதற்கு முயற்சி செய் என்று. அன்பு நெஞ்சங்களே, இவ்வாறாக 21 விதிகளை கூறிய கிரெக் ஆண்டர்சன் இவைகளுக்கெல்லாம் சிகரமாக 22வது விதிமுறையை தந்துள்ளார். நிபந்தனையின்றி மன்னிக்கும் மனதை வளர்த்துக்கொள் என்பது அவர் தந்துள்ள விதிமுறைகளின் சிகரம். இந்த சிகரத்தை அடைவது எவ்வளவு சிரமம் என்று தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தே அவர் கூறுகின்றார். அவரது மரணத்திற்கு மருத்துவர்கள் நாள் குறித்ததும் அவர் மேற்கொண்ட முதல் முயற்சி பிறரை மன்னிக்கும் முயற்சி. தன் தந்தையை மன்னித்ததிலிருந்து ஆரம்பமான இந்த முயற்சியால் விரைவில் தன் உடல் நலனில் முன்னேற்றம் ஏற்பட்டது என்று கிரெக் ஆண்டர்சன் கூறியுள்ளார். அன்புள்ளங்களே, கிரெக் ஆண்டர்சன் போலவே மரணத்திற்கு நாள் குறிக்கப்பட்ட மற்றொருவர் ராண்டி பாவுஷ் என்ற பேராசிரியர். கணனித்துறையில் வல்லுநரான இவருக்கு மனைவி, 3 குழந்தைகள் என்று அழகான குடும்பம். 2007 இவரது கணையத்தை கரைத்துக் கொண்டிருந்த புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஆண்டு அவர் பேராசிரியராக பணி செய்த பல்கலைக்கழகத்தில் அவர் தந்த இறுதி சொற்பொழிவு இன்று உலக புகழ்பெற்ற ஒரு சொற்பொழிவாக உள்ளது. யூடியூபில் இந்த சொற்பொழிவை கோடிக்கணக்கானோர் பார்த்து வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5000 பேர் இந்த உரையை இன்றும் கேட்டு வருகின்றனர். உங்களது நேரத்தை ஒதுக்கி இந்த 1 மணி நேர உரையை கட்டாயம் கேளுங்கள். வாழ்வை பற்றிய பல தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். ராண்டி பாவுஷ் புற்றுநோயோடு மேற்கொண்ட போராட்டம் 2008 ஜூலை மாதம் அவரது 48வது வயதில் முடிந்தது. அவர் விட்டுச் சென்ற எண்ணங்கள், அவரது அந்த இறுதி சொற்பொழிவு ஒரு புத்தகமாக இப்போது பலரது வாழ்வில் தாக்கங்களை உண்டாக்கி வருகின்றது. அவரது மரணத்திற்கு 1 சில நாட்களுக்கு முன் இன்னும் சிறந்த வாழ்வுக்கு என்ற தலைப்பில் தன் மனைவிக்கும் 3 குழந்தைகளுக்கும் சில விதிமுறைகளை அவர் எழுதி வைத்துவிட்டு சென்றார். அவைகளில் ஒரு சில இதோ.
மற்றவர் வாழ்வோடு உன் வாழ்வை ஒப்பிடாதே. அவர்கள் மேற்கொண்ட பயணம் என்னவென்று உனக்கு தெரியாது. உனக்கு தேவையான எல்லாமே உன்னிடம் உள்ளன. எனவே பொறாமையால் புழுங்குவது வீண். உன் மகிழ்வுக்கு நீ மட்டுமே பொறுப்பு, வேறு யாரும் அல்ல. ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு நல்லது எதையாவது செய். கடவுளை நீ அறிந்தால் உன் மகிழ்வுக்கு முடிவிருக்காது.
அன்புள்ளங்களே, கிரெக் ஆண்டர்சன் ராண்டி பவுஷ் போலவே மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்ட இந்திய இளம்பெண் கீதாஞ்சலி 16 வயதிலேயே புற்றுநோய்க்கு பலியாகி இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் தன் கவிதைகள் மூலம் இன்னும் தொடர்ந்து வாழ்ந்து வருகின்றார். அவர் எழுதி வைத்த கவிதைகள் அவரது மரணத்திற்கு பின் கண்டுபிடிக்கப்பட்டன. அவைகள் எல்லாமே பலருக்கும் நம்பிக்கை தரும் அற்புத செய்திகள். அந்த கவிதை தொகுப்பில் ஒன்று அன்பு இறைவா என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ளது.
அன்பு இறைவா, என் ஜெபத்தை கேட்டருளும். உமது சித்தத்தை ஏற்றுக்கொள்ள எனக்கு சக்தி தாரும். என் குற்றங்களை மன்னித்தருளும். என்னை இவ்வுலகினின்று எடுத்துக் கொள்வது உமது விருப்பமானால் என் மீது அன்பு கொண்டவர்களுக்கு சக்தியையும் மன உறுதியையும் தாரும். இது ஏன் என்ற கேள்வியை எழுப்பி நான் சுய பரிதாபத்தில் பிதற்றாமல் என்னை காத்தருளும். உமது விருப்பமே எனக்கு சிறந்ததென என்னை நம்பச் செய்தருளும். உம்மீது கொண்ட பயத்தினால் அல்ல, உம்மீது கொண்ட அன்பினால் உம்மை நம்பும் வரம் அருளும்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு இன்றைய நற்செய்தியில் மறுவாழ்வை பற்றி கூறும்போது அவர்கள் வானத்தூதர்களைப் போல் இருப்பார்கள் என்றார். மறுவாழ்வை நோக்கி நாம் மேற்கொள்ளும் பயணத்தில் கிரெக் ஆண்டர்சன், ராண்டி பாஷ், கீதாஞ்சலி போன்ற பல வானத்தூதர்களை சந்திக்க முடியும். கண்களையும் உள்ளத்தையும் திறந்து இந்த உலகப் பயணத்தை நாம் மேற்கொள்வோம்.
சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.